السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. ولن ترضى عنك اليهود والنصارى حتى تتبع ملتهم، قل إن هدى الله هو الهدى، ولئن اتبعت أهواءهم من بعد ما جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. وقال رسول الله صلى الله عليه وسلم: لقد جئتكم ببيضاء نقيا، ولو كان موسى حيا لما وسعه الا اتباعي. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கணி நிறைந்த பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த பல வாரங்களாக அதிகமாக நாம் கேள்விப்படக்கூடிய ஒரு சொல்லாக முத்தலாக் முத்தலாக் என்கின்ற சொல் அமைந்திருக்கிறது. இந்த சொல்லை யாரோ சிலர் நம்முடைய மனைவிமார்களை பார்த்து சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி, அதனால் சரிய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற அளவுக்கு குரல்கள் ஒலித்து, இன்றைய சூழ்நிலையில் அது ஒரு பெரிய விவாதமாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த சூழ்நிலையில் அப்படி கணவன்மார்களால் ஒரே நேரத்தில் மூன்று தலாக்குகள் சொல்லி திருமண பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பெண்கள் என்றும், பாதிக்கப்பட்ட பெண்கள் என்றும், மகிழ்ச்சியை இழந்த பெண்கள் என்றும் அரசு சொல்லக்கூடிய இந்த பெண்களின் கதையெல்லாம் உண்மைதானா? உண்மையில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றதா என்று அந்த பெண்மணிகள் வசிக்கக்கூடிய ஊர்களுக்கு சென்று, அவர்கள் வாழக்கூடிய மஹல்லாவுக்கு சென்று யதார்த்தமான கள நிறுவனங்களை, கள உண்மைகளை தேடச் சென்ற ஒரு குழு சில அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவல்கள் சமுதாயம் முழுக்க போய் சேர வேண்டும் என்று நான் கடந்த வாரமே அதை பற்றி சொல்லிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்னும் மேலதிகமான தகவல்கள் வரட்டும் என்று கொஞ்சம் காத்திருந்ததனால் இந்த வாரம் அதை சொல்லலாம் என்று முடிவு செய்து, இன்னும் கூடுதலான தகவல்கள் ஏதாவது கிடைக்குமா என்று நான் தேடப்பட்ட நேரத்தில் யூடியூப் என்கிற வலைதளத்துக்குள்ளாக தேடிய நேரத்தில் இசரத் ஜஹான் என்ற அந்த வார்த்தையை டைப் பண்ண உடனேயே குஜராத்திலே என்கவுண்டரிலே கொல்லப்பட்ட ஒரு இசரத் ஜஹான் என்கிற ஒரு முஸ்லீம் லேடி வருகின்றார். சற்று கொஞ்சம் கீழே வந்தால் கணவனால் முத்தலாக் சொல்லப்பட்ட இசரத் ஜஹானை பற்றிய தகவல்கள் வருகின்றன. அவள் ஒன்றாம் தேதி 1/1/2018 அன்று பிஜேபியிலே சேர்ந்த அந்த வீடியோ வருகின்றது. அதற்கடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே போனால் ட்ரிபிள் தலாக் குருசேடர் இஸ்ரத் ஜஹான் என்ற ஒரு சொல் வருகிறது. ட்ரிபிள் தலாக் குருசேடர் இஸ்ரத் ஜஹான் என்றால் ட்ரிபிள் தலாக், அதாவது முத்தலாகிற்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரத் ஜஹான் என்ற ஒரு சொல் வருகிறது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த குருசேடர் அல்லது இந்த குருசேட் என்கிற இந்த சொல் இது ஒரு ஆங்கில சொல். என்சைக்ளோபீடியாவிலே நீங்கள் அதை பார்க்கலாம். அதற்கு தமிழிலே அர்த்தம் சொல்வதாக இருந்தால் சிலுவை யுத்தம், குருசேடர் என்றால் சிலுவை யுத்தம் என்று பொருள். குருசேடர் என்றால் சிலுவை யுத்த வீரர் என்று பொருள். இந்த சிலுவை யுத்தம் அல்லது சிலுவை யுத்த வீரர்கள் என்கிற இந்த வார்த்தையை ட்ரிபிள் தலாக் என்கிற முத்தலாக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரத் ஜஹான் என்கின்ற அந்த பெண்ணினுடைய உண்மை கதையை நான் சொல்வதற்கு முன்னால், இப்படி ஒரு படுபயங்கரமான வார்த்தை பிரயோகத்தை மக்கள் அனைவரும் தகவல்களுக்காக முதன் முதலாக தேடக்கூடிய ஒரு முக்கியமான வலைதளத்திலே யூடியூபிலே இப்படி ஏற்றி வைத்திருக்கிறார்களே என்று நான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்து, அந்த குருசுவேடர் என்கிற சொல்லை அல்லது குருசுவேடர் என்கிற சொல்லை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய முதலிலே அது பற்றிய சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நான் உங்களை எல்லாம் பார்ப்பது ஏதோ பயான் கேட்பதற்காக வந்து செல்லக்கூடியவர்கள் என்று மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இதர சமுதாயத்தின் நண்பர்களுக்கு இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தகவல்களை நான் உங்களுக்கு கடந்த பல வாரங்களாக இதை அடிப்படையாக வைத்தே உங்களுக்கு நான் உரைகளை அமைத்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த குருஸ்வேட் என்கிற சொல் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அல்லது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற அந்த பள்ளிவாசலை பிடிப்பதற்காக வேண்டி கிறிஸ்தவர்கள் நடத்திய யுத்தம் தான் குருஸ்வேட். இந்த யுத்தத்தில் அவர்கள் அந்த கிறிஸ்தவ படையினுடைய வீரன் தளபதி, முன்னால் படைக்கு முன்னால் வரக்கூடிய தளபதி, அவன் சிலுவையை ஏந்தி கொண்டு வருவான். அந்த படையிலே பங்கேற்கக்கூடிய வீரர்கள் சாதாரண சிப்பாய்கள் சோல்ஜர்ஸ், இவர்கள் எல்லாம் கழுத்திலே ஒரு சிலுவையை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள் அணிந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு சிலுவை அணிந்து கொண்டு அந்த யுத்தத்திலே பங்கேற்றார்கள். அதனால் அதற்கு சிலுவை யுத்தம் என்று அதற்கு பெயர். இந்த யுத்தம் சுமார் இது நடந்த காலகட்டங்கள் என்று பார்த்தால் சுமார் 200 காலமாக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே இந்த யுத்தம் நடைபெற்றிருப்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்வதாக இருந்தால் சுமார் 160 காலம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடந்த யுத்தம் தான் குருசுவேட் என்று பெயர். அந்த யுத்தத்துக்கு பைத்துல் முகத்தஸை அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற இஸ்லாமுடைய 3வது புனித தலத்தை பிடிக்க வேண்டும், அதை கிறிஸ்தவமயமாக்க வேண்டும், அதனுடைய உச்சியிலே சிலுவையை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட யுத்தம் சிலுவை யுத்தம் குருசுவேட். மொத்தம் அதிலே 9 யுத்தங்கள் நடத்திருப்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். அந்த சிலுவை யுத்தத்திலே அந்த சிலுவை யுத்தத்தை தொடங்கி வைத்தவர் போப் செகண்ட் அர்பன் என்று சொல்வார்கள், 2வது அர்பன் என்றவருக்கு பெயர். இன்னொரு அர்பன் இருந்ததுனால வரலாற்றிலே அடையாளப்படுத்துவதற்காக செகண்ட் அர்பன் என்று சொல்வார்கள். அவர் கிபி 1095 இந்த யுத்தத்தை தொடங்குகிறார் முஸ்லிம்களுக்கு எதிராக. 4 காலம் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி 1099 ஆண்டிலே பைத்துல் முகத்தஸை பிடிக்கிறார்கள். மொத்தம் நடைபெற்ற 9 சிலுவை யுத்தங்களிலே முதல் 2 யுத்தங்களிலே 1 & 2 என்ற முதல் 2 யுத்தங்களிலே கிறிஸ்தவர்கள் ஜெயிக்கிறார்கள். 90 காலம்
அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற புனித பள்ளிவாசலுடைய உச்சியிலே சிலுவை இருந்ததாக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா சொல்கிறது. 90 ஆண்டு காலம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற புனித பள்ளிவாசலிலே சிலுவை இருந்தது. இதை காண தகிக்காமல் இந்த அநியாயத்துக்கு எதிராக போராடியாக வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்கின்ற ஒரு எகிப்து நாட்டை, எகிப்து நாட்டிலே ஒரு கவர்னர் என்ற அளவுக்கு ஒரு பெரிய பதவியில இருந்த ஒரு மாவீரன், உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் வாழக்கூடிய முஸ்லிம் போராளிகளை திரட்டுகின்றார். அப்படி முஸ்லிம்களை சென்று அவர் திரட்டக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் பல்வேறு விதமான குழுக்களாக பிரிந்து கிடந்தார்கள். இவர் இந்த மதுகவை சார்ந்தவர், அவர் இந்த தரிகாவை சார்ந்தவர், இவருக்கும் அவருக்கும் ஆகாது, அவர் இவரும் சம்பந்த உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள், இவர் மதுகபுகளை எதிர்ப்பவர், இவர் மதுகபுகளை ஆதரிப்பவர், இவர் இந்த தரிகாவை சார்ந்தவர், அவர் அந்த தரிகாவை எதிர்ப்பவர் என்றெல்லாம் சொல்லி முஸ்லிம்கள் தங்களுக்கிடையே பல்வேறு விதமான அமைப்புகளின் பெயரால், இயக்கங்களின் பெயரால் பிளவுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஓரணியில் திரண்டு இஸ்லாத்தினுடைய 3வது புனிதத்தலமும் முதல் கிபிலாவுமான பைத்துல் முகத்தஸை மீட்பதை ஒரு கட்டாய கடமை என்று அறிவித்து முஸ்லிம்களை திரட்டி அவர் ஒரு போரை நடத்துகிறார். அதிலிருந்து சரியாக 90 ஆண்டுகள் கழித்து சுல்தான் சலாஹுத்தீன் இவர்கள் 1187 பைத்துல் முகத்தஸை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பிடிக்கின்றார்கள். அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக 7 யுத்தங்கள் நடைபெற்ற, மொத்தம் 9 யுத்தங்கள் அல்லவா. அதற்கு பிறகு நடந்த 3, 4, 5, 6 இந்த யுத்தங்கள் எல்லாவற்றிலும் முஸ்லிம்கள் தான் ஜெயிக்கின்றார்கள். வரலாற்றை ஒரு பெரிய வினோதம் என்ன என்று சொன்னார், அதை வினோதம் என்று சொல்வதா அல்லது கிறிஸ்தவனுடைய வெறி என்று சொல்வதா, நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இடையில் சில குறிப்பிட்ட வருடங்கள் கழித்ததற்கு பிறகு அப்போதைய போப் கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைமை போப்பாக இருக்கக்கூடியவர் சிறுவர்களின் கையில், வயதுக்கு வராத சிறுவர்களின் கையில் ஆயுதங்களை கொடுத்து சுல்தான் சலாஹுத்தீன் படையை எதிர்ப்பதற்காக நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். அந்த போக்குக்கு நன்றாக தெரியும், முஸ்லிம்கள் சிறுவர்களை கொல்ல மாட்டார்கள் போர்க்களத்தில். அப்படி கொல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கையை தான் இங்கிருந்து சிறுவர்கள் கையிலே ஆயுதங்களை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அப்போது அந்த சிறுவர்கள் எல்லாம் ஆற கழுவி கட்டிப்பிடித்து அவருடைய கைகளில் இனிப்பு பதார்த்தங்களை, இனிப்பு பொருட்களை கொடுத்து முத்தமிட்டு சுல்தான் சலாஹுத்தீன் இவர்கள் திருப்பி அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு. எதற்காக அப்படி அனுப்புகிறார்கள், சிறுவர்களின் கையில் ஆயுதங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள் என்றால், அடுத்த தலைமுறையும் இந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நாம் சொல்லக்கூடிய, அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்களுடைய விருப்பமான ஆலயம் என்றவர்கள் குறிப்பிடக்கூடிய சாலமன் டெம்பிள் ஏதோ ஒன்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை மீட்பதற்கு அடுத்த தலைமுறையும் தயாராகிவிட்டது. இந்த தலைமுறையை நீங்கள் தோற்கடித்திருக்கலாம், அடுத்த தலைமுறையை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் என்று சுல்தான் சலாஹுத்தீன் நபி அவர்களுக்கு காட்டுவதற்காக அப்படி சிறுவர்களின் கையிலே ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினார்கள் என்பது அவருடைய வரலாறு. ஆக இப்படி நடைபெற்ற இந்த யுத்தத்தை தான் சிலுவை யுத்தங்கள், குருஸ்வேர்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். சிலுவை யுத்தங்கள் என்று சொல்லே பன்மை சொல், சிலுவை யுத்தங்கள் என்றுதான் அதை சொல்கிறார்கள். 9 யுத்தங்கள் நடந்த காரணத்தினால் அந்த யுத்தங்களிலே பங்கேற்ற வீரர்களை குருஸ்வேடர்ஸ், அதாவது சிலுவை யுத்த வீரர்கள் என்கிற சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். பின்னாளிலே இந்த யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு பின்னாளிலே இந்த குருஸ்வேடு என்கிற சொல், அதாவது குருஸ்வேடர் என்கிற இந்த சொல் இருக்கிறது, இது எதற்கு பயன்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், அநியாயத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய யுத்தங்களை எல்லாம், அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் எல்லாம் குருஸ்வேடர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதாவது சிலுவை போர் வீரர். அப்ப சிலுவை என்பது என்னவென்றால் அநியாயத்துக்கு எதிரான ஒரு குறியீடு, அக்கிரமத்துக்கு எதிரான ஒரு அடையாளம் தான் சிலுவை என்பதை போல. எப்படி இந்த ஜிஹாத் என்கிற சொல்லை அநியாயம் செய்வதற்கான சொல் என்று காட்டுகிறார்களோ, அக்கிரமமாக நடைபெறக்கூடிய தாக்குதல்களை எப்படி ஜிஹாத் என்கிற இந்த சொல்லை பயன்படுத்தி அக்கிரம தாக்குதல்களுக்கு இனங்காட்டுகிறார்களோ, அதை போல குருஸ்வேடு என்கிற இந்த சொல்லை அநியாயத்துக்கு எதிரான போரிலே பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை 1187 அவர் மீட்டதற்கு பிறகு அந்த நேரத்தில் அவர் பைத்துல் முகத்தஸுக்கு சென்று சலாத்துல் ஃபத்ஹ் என்கிற தொழுகையை தொழுதார். சலாத்துல் ஃபத்ஹ் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்ததற்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகை என்றதற்கு பெயர். இந்த சலாத்துல் ஃபத்ஹ் என்பது எப்படி தொழ வேண்டும் என்றால் எட்டு ரக்காத்துகள், எட்டு ரக்காத்துகள் ஒரே சலாம்ல, அப்படின்னு ரசூல்ல தொழுதிருக்கிறார்கள். நாலு ரக்காத்து அதிகபட்சம் ஒரு சலாத்துல தொழ முடியும், இது நடைமுறையில் உள்ளது. மினிமம் ரெண்டு ரக்காத்து, நாலு ரக்காத்துக்கு மேல தொழுகையை கிடையாது, சலாம் கொடுத்துட்டு தான் இன்னும் தொழுகணும், அப்படிதான் கணக்கு. ஆனா சலாத்துல் ஃபத்ஹ் என்கிற வெற்றி தொழுகையில் மாத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டு ரக்காத்துகளை ஒரே சலாமிலே தொழுதிருக்கிறார்கள். ஒரே சலாம் தான் எட்டு ரக்காத்துகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இதற்கு சலாத்துல் ஃபத்ஹ் என்று பெயர். இதை எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்றால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில், மக்காவை வெற்றி கொண்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துல் ஃபத்ஹ் என்கிற தொழுகையை உம்மு ஹானி தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள் இப்னத்து அம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை உம்முஹானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே வைத்து தொழுதார்கள் என்று அன்னை உம்முஹானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இதே போல சலாத்துல் ஃபத்ஹ் என்கிற இதே தொழுகையை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கிபி 1187 மீட்டதற்கு பிறகு பைத்துல் முகத்தஸிலே வைத்து தொழுகிறார். இதே தொழுகையை நிறைய சஹாபாக்கள் காதிசியா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில், ஏன் அதற்கு பிறகு கான்ஸ்டான்டினோபிளை முகமது அல் ஃபாத்திவ் சாமி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் முகமது அவர் ஒரு ஒரு மன்னர், அவர் கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி கொண்ட நேரத்திலே எட்டு ரக்காத்துகள் தொழுதாக வரலாற்றில் நாம் பார்க்க, இப்படி நிறைய சகாபாக்கள் அதை தொழுதிருக்கிறார்கள், வெற்றி பெற்ற வீரர்கள் அதை தொழுதிருக்கிறார்கள். இதே போல ஒரு வெற்றி தொழுகையை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே தொழுகின்றார். இந்த யுத்தத்தை தான் கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள் குருஸ்வேர்டு என்று சொல்கிறார்கள், அதாவது சிலுவை யுத்தம் என்று அதற்கு பெயர் சொல்லுகிறார்கள். குருஸ்வேடர் என்றால் சிலுவை யுத்த வீரர். இதை எதற்கு பயன்படுத்துகிறார்கள், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இந்த மாதிரியான டிக்ஷனரிகள்ல எதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், குருஸ்வேடர் என்கிற சொல்லை அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடியவன குருஸ்வேடர் என்று அடையாளம் காட்டுவார்கள். குருஸ்வேடர் அகேன்ஸ்ட் கரப்ஷன், அதாவது ஊழலுக்கு எதிராக கரப்ஷனுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு வீரர் என்று ஒருத்தரை கொண்டு வந்து காட்டுவார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் யாரோ ஒரு ஆள் வச்சுக்கோ பேச்சுன்னு சொல்ற இதே மாதிரியான ஒரு சொல்லை, குருஸ்வேடர் என்கிற சொல்லை யாருக்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் இஸ்ரத் ஜஹான் என்கிற ஒரு பெண்ணுக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய கோரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முத்தலாக் என்பதும் ஷரியத் என்பதும் இந்த சமுதாயத்துக்கு நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அநீதி. இதற்கு எதிராக போராடக்கூடிய இஸ்ரத் ஜஹான் ஒரு குருஸ்வேடர். குருஸ்வேடர் என்கிற சொல்லில் இன்னொரு சொல்லாமல் விளங்கும் அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வெற்றி பெறும் வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான். அது 9 யுத்தமோ 10 யுத்தமோ அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த அர்த்தத்தில் நான் வெளிப்படையாக யூடியூப்ல நீங்களே பார்க்கலாம். இஸ்ரத் ஜஹான் நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட இஸ்ரத் ஜஹானுக்கு அடுத்து இந்த நேரம் தான் வருது. இஸ்ரத் ஜஹான் ட்ரிபிள் தலா குருஸ்வேடர் வார்த்தை வருது. அப்படியானால் எவ்வளவு ஒரு விஷத்தை எல்லோருடைய மனதிலும், மக்கள் பொதுவாக ஒரு தகவல் சென்று முதன் முதலாக தேட முற்படுவது அல்லது இரண்டாவது தேட முற்படுவது யூடியூப் தான். அங்கேதான் வருவாங்க தகவல்களுக்கு. அதிலே கொண்டு போய் குருஸ்வரன் என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் இவ்வளவு ஒரு கோரமான சூழ்நிலையை நாம் நாடு போய் கொண்டிருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்னுடைய உரையின் இரண்டாவது பகுதிக்கு வர்றேன். இரண்டாவது பகுதி, இந்த இஸ்ரத் ஜஹான் என்பவள் யார், இவளுடைய கணவன் யார்? முத்தலா விடப்பட்டவள் இஸ்ரத் ஜஹான் என்று சொன்னால் உயிரோட ஒரு கணவன் இருக்கணும்ல, அவனை எங்கு அவனை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பேட்டி போடணுமா வேண்டாமா? ஒரு கொலை நடந்து விட்டது, போலீஸ் வெர்ஷன் போடுவார்கள் பத்திரிகையில, இன்னென்ன காரணத்துக்காக அவன் கொலை பண்ணான், இவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்று. இவன் எங்கேயோ கோர்ட்டில் கொண்டு வந்து குற்றவாளியை வைக்கும் போதோ அல்லது எங்கேயோ போய் அவருடைய அகத்தை இந்த குற்றத்தை ஏன் நீ செய்தார், அங்க ஒரு பேட்டி வரும், எல்லா பத்திரிகையிலையும் வரும். இது தர்மம், இது நியாயம். ஒரு உண்மைக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், ஒரு தகவலுக்கு ரெண்டு பக்கம் இருக்கலாம். அப்படியானால் இந்த கணவன் ஏன் அவளை தலாக் சொன்னான் என்கிற கேள்வியை தேடி போகிறார்கள். அந்த கேள்வியை தேடி போகிற நேரத்தில் இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது பெரிய டீட்டெயில், ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல உங்களுக்கு, எப்படி இந்த செய்தி போகுதுங்கிறதுதான் உங்களுக்கு சொல்றேன். அவருடைய கணவன் பேர் முர்த்தசா, பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். அவருக்கு முஸ்தபான ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. இவளை திருமணம் செய்து கொண்டு பீகார்ல ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த கிராமத்துல ஒரு சொந்த வீடு, சின்ன வீடு, வீடு பத்தா. இவருடைய சகோதரன் முஸ்தபா என்பவர் கல்கத்தாவில் ஹவுரா பகுதியில் ஒரு ஸ்கூல்ல வந்து வாத்தியாரா இருந்தார். அவர் கல்கத்தாவில் போய் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து பிளாட்ல எடுத்து தங்குறார். கொஞ்சம் பணம் சேரு. இப்ப இஸ்ரேல் ஜகானுடைய கணவர் முருத்துதா என்ன பண்றாரு, சம்பாத்தியத்துக்காக துபாய்க்கு போறாரு. துபாய்க்கு சம்பாத்தியம் பண்ணி அனுப்புறாரு. கொஞ்சம் பணம் சேருது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளாட் வாங்கலாம். ஒரு அடுக்குமாடி குடிக்குள்ள ஒரு பிளாட்டை வாங்கி ரெண்டு சேர்ந்து ஒரு பிளாட்ல குடியிருக்கு. திடீரென்று ஒரு நாளுடைய மகள், அதாவது முருத்துதாவுடைய மகள், இஸ்ரேல் ஜகானுடைய மகள், தன்னுடைய வாப்பா முருத்துதாவை போன்ல கூப்பிடுறாரு. பாப்பா தயவு செய்து துபாய் வாழ்க்கை போதும், வீட்டுக்கு வந்துருங்க. என்ன காரணம், உமா பாத்துக்குவா, நீ ஒண்ணு கவலைப்படாத என்று ஆறுதல் சொல்லுகிறான். இல்ல நீ வந்துதான் ஆகணும் என்று அறம் பிடிக்கிறான். டிக்கெட்டை போட்டு வந்துட்டான். வந்து 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு. திரும்ப ரிட்டர்ன்ல போக வேண்டும் என்று முயற்சிக்கும் போது காலை பிடிச்சிட்டு அழுவா, போகாத, ஏன் போகாத என்று கெஞ்சி கேட்கிறான். கூத்தாடி கேட்கிறான், அவர் வழியே இல்ல, உள்ள உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அது என்ன உண்மைன்னா, நம்முடைய உமா, எங்க உமா இஸ்ரேல் ஜனானுக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்கு. நீ இல்லாத நேரத்துல பல பேர் வீட்டுக்கு வந்து போறாங்க. யார் என்று கேட்டால் உமா என்ன அடிக்கிறா, என்ன சித்திரவதை பண்றா, தயவுசெய்து எங்களை விட்டு நீ போக கூடாது நடந்துட்டாங்க. மனைவியை கூப்பிட்டு கேட்கறான், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் உண்மைதான், பழக்கம் போல காசு பூச்சி காசு பூச்சி கத்துறா. நிரூபிக்கப்பட்டு விட்டது, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவனை கூப்பிட்டு நீ இவ்வளவு தலா கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று ஊர் பஞ்சாயத்துல சொந்தக்காரர்கள் எல்லாம் அவனை வற்புறுத்துறாங்க. அவன் சொல்றான், பழக்கமா தமிழ் ஒன்று சொல்லுவாங்கல்ல, தெரிஞ்ச தெரியாத சீதையை விட தெரிஞ்ச மூதேவி எவ்வளவு பரவாயில்லன்ற மாதிரி. தெரிஞ்ச மூதேவி முகந்தெரியாத யாரோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தா என் பிள்ளைகளை எப்படி பாப்பான்னு சொல்ல முடியாது. இவளுக்கு எனக்கு துரோகம் பண்ணா கூட பிள்ளைங்கிற பாசம் ஒரு ஓரத்துல இருக்கும். என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் இவளை வச்சு வாழ்கிறேன் என்று முடிவெடுத்தான். அந்த பிள்ளைக்கு, பெரிய பிள்ளைக்கு வயசு 14, 2001 கல்யாணம் ஆனது. நான் இதோ 2014-15 நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். 14 பெரிய பிள்ளையாச்சு, தெரிய ஆரம்பிச்சிச்சு. சொந்தக்காரர்கள் தலா கொடுத்துதான் இவன் மாட்டேங்கிறான். சொந்தக்காரர்கள் தான் வகை அண்ணன் தம்பி எல்லாரும் இப்படி ஒரு ஒழுங்கீதமான பொண்ணை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கானே என்று சொல்லி எல்லாரும் பகை விட்ட யாரும் பேசல. மறுபடியும் அதே மாதிரியான நிலைமை தொடர்றது. அப்ப சொல்றான், நீ கிராமத்துல வந்து இது சிட்டிக்கு போகாத, அங்க போனா நீ கெட்டு போயிடுவா, கிராமத்துல வந்து இதுன்னு சொல்றான். சரி சரி, இவன் வரும்போது மட்டும் கிராமத்துக்கு வர்றது, அவன் போனோடனே ஓடி போயிருது. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக இவள் ஒரு நாள் வீட்டிலே பிள்ளைகளை எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு 4-5 ஆண்களை கொண்டு வந்து கூத்தடிச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு நாள் குழந்தை போய்விட்டால் காணாமல் போய்விட்டார். அப்போ வந்து பிள்ளைங்க உடனே பாப்பாவுக்கு போன் பண்ணி பாப்பாவை வர வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் முதல் நான் வச்சிருக்கேன், மேன் மிஸிங் கம்ப்ளைண்ட். ஆள் காண போயிட்டாங்க, மேன் மிஸிங் கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்து வைக்கிறான். அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு குற்ற உணர்ச்சி இவளுக்கு தாங்க முடியாம கணவனுக்கு கடிதம் எழுதுறா, இந்தி மொழியில. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு குற்றவாளி, என்னை எனக்கு நன்றாக தெரியும், நான் என்னை மன்னித்து விடு, நீ யாரையாவது திருமணம் செய்து கொள், என் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காக வேண்டியாவது யாரையா திருமணம் பண்ணிக்கோ, என்னை விவாகரத்து செய்வதற்கு ஒரு கடிதத்தை நீ தயார் செய், அந்த கடிதத்தை நான் வந்து கண்ணை மூடிட்டு கைவிட்டு போடுறேன், என் குழந்தைகளுக்காக, எனக்காக நான் செய்த தப்புக்காக என் பிள்ளைகளை நீ தண்டிச்சிடாத. அதாவது கல்யாணம் பண்ணாம இருந்து வழக்கு ஆடு இல்லாம என் பிள்ளைகளை தண்டிச்சிடாதன்னு அர்த்தம், புரியுதா? செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோ, பண்ணதான் என் பிள்ளைங்களை வளர்க்க முடியும். இன்னொருத்தி என் கல்யாணம் பண்ணாம விட்டா அது என்னுடைய பிள்ளைங்களுக்கு தரக்கூடிய மறைமுகமா நந்தனையா போயிடும், தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பவும்
அவளை விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை. பிள்ளைங்களுக்கு ஒரிஜினல் தாய் மாதிரி வராது. அவன் நினைக்கிறான்
வேற வழி இல்லாம ஒரு ஆயா ஒரு ஆயாவை போட்டு
பிள்ளைங்களை பராமரிக்க மாசம் சம்பளம் கொடுக்கறான். மனைவி ஆயா
அவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, என்ன இருந்தாலும் மாத்தான் தாயை போல் மாத்தான் தாய் தானே, பிள்ளைங்களை பராமரிக்க ஒரு மாசம் சம்பளம் இப்படி போயிடறா, இனிமே வேலைக்கு வரமாட்டாங்க. வேற வழி இல்லாமல் அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு சொந்தக்காரர் வற்புறுத்தல் என்பதில் ஒத்துக்கொள்கிறாங்க. ஒத்துக்கொண்டதற்கு பிறகு இவ போலீஸ்ல இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, என்ன கம்ப்ளைண்ட்னா, நான் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்றான், நான் இருக்கும்போது மனைவியா இருக்கும்போது இன்னொரு கம்ப்ளைண்ட் பண்றான், இன்னொரு கல்யாணம் பண்றான் என்று சொல்லி கம்ப்ளைண்ட். அதற்கு பிறகு ஒரு வழி இல்லாமல் திருமணம் நின்று போகுது, இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஜிபி ஜெயில போட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் சில பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சில பேர் அவளை தேடி வந்து, ஓ புருஷன் உன்னை முத்தலாக்கு விட்டு விட்டதாக நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். எப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொன்னா, ஒரு முன் தேதி விட்டு இந்த தேதியில் என்ன முத்தலாக்கு சொல்லிட்டான், இந்த தேதியிலாம முத்தலாக்கு சொல்லிட்டாங்க. அது என்ன தேதினா, அவ கடிதம் போட்டாள்ல என்னை தலா குற்றுன்னு, அதுக்கு முந்தின தேதியே இந்த தலா முத்தலாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். பத்திரிகைக்காரர்கள்ட்ட இவருடைய கணவன் முருத்தல் தான் எல்லா உண்மைகளையும் சொல்றான், இதெல்லாம் பொய், அவ எனக்கு கொடுத்த கடிதத்தில் இந்தி மொழி எழுதப்பட்ட கடிதத்தையும் காட்டுறான். எந்த பத்திரிகையும் அவனுடைய பேட்டியை வெளியிடவே இல்லை. பிரண்ட்லைன் என்ற பத்திரிகை மட்டும் இசரக்கரான தேடி போய், நீங்க ஒழுங்கீனமா நடந்துகிட்டதுனாலதான் உங்க கணவர் கூட தலா சொன்னாரான்னு சொல்லுது. அது கூட அதெல்லாம் சொல்லல, தலா சொன்னதுக்கு சொன்னது உண்மையா இருந்தா கூட நீ ஒழுங்கீனமா போனதுனாலதான் நானே என்று கேட்கும் போது, அது என்ன வந்து ஒரு இதுல ஒரு என்ன சொல்றது, நெஞ்ச நெஞ்சுக்கு எப்படி பதில் சொல்றாங்கன்னா, அதுக்கு என்ன ஐ விட்னஸ் இருக்கா, ஐ விட்னஸ் இருக்கா, என் புருஷன் நேரில் பார்த்தாரா, பிள்ளைங்க வந்து தாயோட போக மாட்டோம்னு சொல்லுது, அது சாட்சியாக தெரியவில்லை நம்முடைய பத்திரிகைகளுக்கு. ஆனால் அவ கேட்கிற ஐ விட்னஸ் இருக்கா, கண்கண்ட சாட்சி இருக்கான்னு கேட்கும் போது அதை பெரிதாக எடுத்து போடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சில வடநாட்டில் இருக்கக்கூடிய சில பத்து முஸ்லிம் பத்திரிகையாளர்கள் அவளை தேடி சென்று கிராமத்துக்கு போய் எல்லா கள நிலவரங்களையும் எடுத்து, இந்த பெண் மாத்திரமல்ல இவளை மாதிரி ரெண்டு பெண்கள் இருக்காங்க, சாயிதா பணம் ஒண்ணு அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கைமாறு, அந்த ரெண்டு பெண்களை தேடி போய் அவர்களின் வாயால் நடந்த உண்மைகளை பெற்று, எங்கள் கணவன்மார்கள் எங்களை முத்தலா சொல்லவில்லை என்று ஒரு பேட்டியை எடுப்பதற்காக வேண்டி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேட்டி வருமானால் மொத்த கேசும் தலைவீடா போயிடும். அதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யதார்த்தமான உண்மை கதையை யார் கேட்டாலும் யார் படிச்சாலும் அவங்க என்ன தோணும்னா, முத்தலாக்கு ஒரு ஆப்ஷன் வேணும்னு தான் தோணும். இவ்வளவு சம்பவம், இவ்வளவு சம்பவத்தை கேட்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, ஸ்பாட்ல திருமண பந்தத்தை முடித்துக் கொள்வதற்கான ஒரு ஆப்ஷன் வேணும், அப்படி இருந்தால்தான் அந்த கம்யூனிட்டியா இருக்க முடியும் என்று தோன்றும். அப்படி தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மொத்த மீடியாக்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய சதிவேலைகள் இங்கே நடக்கிறது என்பது மாத்திரமல்ல, இந்த உண்மை வெளிவந்ததற்கு பிறகு இஸ்ரத் ஜஹான் குருஸ் வேடர் அவ அநியாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு போராளி என்று காட்டுகிறார்கள் என்றால், இப்படி சில பத்திரிகையா முஸ்லீம் பத்திரிகையாளர் முயற்சிக்கிறாங்க எப்படியாவது மீடியாவை கொண்டு வந்து நிப்பாட்டி எங்க கணவன்மார்கள் எங்களுக்கு தலாக் பண்ணல என்று அந்த யதார்த்தத்தை சொல்ல வைத்து விடலாம் என்று முயற்சிக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த பெண்களை கைக்குள்ள வைத்துக் கொண்டு நீதிமன்றத்தை இவர்கள் அழைத்து சென்றதல்லவா பாரதிய முஸ்லீம் மகிழா ஆந்தோலன். அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்கள் இதோட விடமாட்டோம், முத்தலாக்கை நிறுத்துவதோடு நாங்கள் விடமாட்டோம், பலதார மனத்துக்கு எதிராக அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம், அது என்ன ஆம்பளைக்கு மட்டும் நாலு கொண்டாடி வரீங்க கேட்டலாம், நாங்களும் நாலு, எங்களுக்கு நாலு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை, அதான் சொல்லாமல் அர்த்தம் அதுதானே, பலதார மனம் கூடாது என்று நாங்கள் சட்டம் கொண்டு வர பாடுபடுவோம். அதே போல வந்து சாதாரண விவாகரத்து நார்மலான இருக்கக்கூடிய ஒரு விவாகரத்துக்கு பாருங்க, அது கூட பண்ணக்கூடாது என்ற அளவுக்கு நாங்கள் சட்டங்களை கொண்டு வர போராடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுல முத்தலாக்கிடப்பட்டதற்கு பிறகு இன்னொரு கணவனுக்கு வாழ்க்கப்பட்டு திருமணம் ஆனாதான் அவை இயல்பாவே முதல் கணவன் போகணும் சென்றதே இல்லையா, இதையெல்லாம் மாற்றம் செய்வதற்கு நாங்கள் போராடுவோம் என்று பாரதிய முஸ்லிம் மகிழா ஆந்தோலன் அறிவித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த யதார்த்தம் யதார்த்தத்துக்கு பதிலாக
இத 125 கோடி மக்களுடைய கண்களிலிருந்தும் மறைக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய வேலை நடக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு வேகமாக நம்முடைய வேலை எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு புத்திசாலித்தனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த தகவலை பற்றி நான் சொல்லிக் காட்டுகிறேன். இதை குருஸ்வேர்டு என்றும் சொல்கின்றார். அதுதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அநியாயத்துக்கு எதிரான போரு. இந்த சூழ்நிலையில நாம் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு ரொம்ப அலர்ட்டா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும். ஆண்கள் நிலையில் தப்பு இருக்கு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, தப்பு இருக்கதான் சரி. ஆனால் எந்த காரணத்தை உள்ளிட்டும் நாம் மாற்றார்களின் சதிக்கு வெளியாகப்பட்டது. வேணா ஒரு பக்கத்து கொண்டு வா கோர்ட்டுக்கு போவோம், நான் உண்டியன்னு பாத்துக்கிறேன் உன்னே அப்படின்னு சொன்னான்னா நாம் எச்சரிக்கையா இருக்கணும். நீதிமன்றங்களை அறவே தடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய டேட்டா, முஸ்லிம்களை பற்றியான தகவல்கள் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நம்ம எத்தனை இன்ஃபர்மேஷன் இந்த